நகரத்தார் கேட்வே டாட் காம் இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மாத இன்டர்வியூ வரிசையில நாம பேட்டிக்கான போற விஐபி திரைத்துறையைச் சார்ந்தவர், மீனாட்சியின் மைந்தன் என்று அழைக்கப்படும் திரு வி என் சிதம்பரம் செட்டியார் அவர்கள். திரு வி என் சிடி அவர்களின் சொந்த ஊர் ராங்கியம். இவர்கள் திரைத்துறையில் புகழ் பெற்றவர்கள். சென்னை வடபழனியில் உள்ள கமலா தியேட்டரை நிறுவியது திரு வி என் சிடி அவர்களே. இந்த தியேட்டர் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்டல் கிளியர் பிக்சர் மற்றும் பெஸ்ட் சவுண்ட் சிஸ்டத்துடன் திரைப்படங்களை பார்க்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது இவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி. உங்க பெற்றோர்களை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
எனக்கு ஊரு ராங்கியம், செட்டிநாட்டில் இந்த ராங்கியம்ங்கிற வில்லேஜ். அதில் வந்து எங்கள் ஐயா பேர் வள்ளியப்ப செட்டியார்னு பேர். இன்னைக்கு என்னை வந்து எங்கள் ஊரில் போய் கேட்டால் வள்ளியப்பட்டியார் பேரை என்னத்தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வறுமையில் பிறந்தவர். எங்கள் ஐயா வறுமையில் பிறந்தவர். வறுமையிலும் செம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு. எங்கள் ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணையில் சிறு வயசில் கல்யாணம் பண்ணி அவர்களுடைய சொத்து ரெண்டு வேஷ்டி தானா, ரெண்டு வேஷ்டி ரெண்டு துண்டு. எங்கள் ஐயாவுக்கு அப்பச்சி, அதை வந்து மாமியார் வீட்டில் அவங்க முதல்ல பட்டி அவங்க மாமியாரோடு. எங்கள் ஐயாவுக்கு எங்கள் ஊர் ராங்கியம், அதுக்கு எது ஒரு கிலோமீட்டர் இருக்கும், இடையில் ஒரு கம்மை, அதில் வந்து துவைச்சி கட்டிக்கணும். அது பையன் சின்ன பையனாக இருக்கானே, கம்மையில் போய் துவைக்கையில் விழுந்துருவானோன்னு நினச்சி எங்கள் ஐயாவுக்கு அப்பச்சி அவங்க வந்து மாமியார் வீட்டில் பையன்கிட்ட ரெண்டு வேட்டியும் வாங்கிக்கின்னு போய் துவைச்சி அதை கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு வந்துடுவாள். அதாவது என்ன நிலையில் இருந்தது எங்கள் குடும்பங்கிறதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அரவணைப்பும் போயிடுச்சு எங்கள் ஐயாவுக்கு, அவங்களும் இறைவனோடு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் ஐயாவுக்கு ஆத்தா பாட்டி ஐயா, அவன் என்ன பண்ணார்னா எங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிறதுக்கு தான் அரிசி இருக்குமா, மோர் கூட இருக்காது. எங்கள் ஐயாவுக்கு ஆயாவட்டு ஒரு செவ்வூர், அங்கே நடந்து போய் அவங்க போய் சொம்பு எடுத்துக்கிட்டு போய் மோர் வாங்கிட்டு வந்து அது ஆத்தாட்ட கொடுத்து கலந்து தம்பியை மூணு பேர் பள்ளிக்கூடத்தில் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டே ஊட்டி விட்டுக்கிட்டு வந்து மிச்சத்தை இவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் எங்களுடைய குடும்ப நிலைமை. அப்படி இருந்த வகையில் அவங்க மலையாவுக்கு சிறு வயசில் போய் உழைச்சி சம்பாதிச்சு பல ஊரில் கடை வச்சு மலையா பர்மா சிலோன் பூரா இடத்துலையும் வச்சுட்டாரு. கோடிக்கணக்காக சம்பாதிச்சார். கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த தன்னுடைய குடும்ப நிலைமை என்ன, நம்ம எப்படி இருந்தோங்கிறது தான். அதனால வந்து அவங்க தர்மம் பண்ணணும், சாமிக்கு எல்லாம் பண்ணணும், இறைவனுடைய அருளால் தான் நம்ம இருக்கோம். அந்த ஒரு நோக்கத்தோடு இவங்க வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஆசைப்படி எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் ஊரணி எல்லாம் கட்டிட்டு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் நினச்சா அதுக்குள்ள காலம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பச்சியும் சித்தப்பாரா அதை நிறைவேற்றி அவங்க நினைவாக ஒரு மருத்துவமனையை வள்ளியப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு ராங்கியத்தில் கட்டி அது இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சு கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்தமாரி அவங்க வாழ்க்கையை அவங்க நடத்துகிறாங்க. அது அது என்னுடைய தகப்பனார் எப்படின்னு கேட்டால் ரொம்ப வெள்ள உள்ளம் படைச்சது. அவங்க எதுக்கு ஆசைப்பட மாட்டா, என்கிட்ட எல்லா தகப்பனாரும் அட்வைஸ் பண்ணுறத விட எங்கள் தகப்பனார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தம்பி ரொம்ப அலையாத, ரொம்ப அலைஞ்சின்னா உடம்பு கெட்டு போயிடும். ரொம்ப சம்பாதிக்கணும்னு அலையக்கூடாது, ஒரு அளவு போதும் நமக்கு. ஏன்னு கேட்டால் ரொம்ப அலைஞ்சி சம்பாதித்தோம்னா வரித்தான் கட்டணும், வரியை மறைச்சோம்னா மாட்டிக்கணும். அதனால இதெல்லாம் வேண்டாம். கொடைக்கானல் போறியா, ஒரு மாதம் இரு, நான் போயிட்டு நாலு நாளில் வருவேன். இது என்ன போகிறதும் வர்றதும், குற்றாலம் போனியா ஒரு மாதம் இரு, கொடைக்கானலில் ஒரு மாதம் இரு, நிம்மதியாக இரு, ஆனால் தொழில் பார்க்கத்தான் ஆகணும், ஓரளவு பார்த்துக்க. அவங்க பேர் எங்கள் அப்பச்சி பேர் நாகப்ப செட்டியார், ஆத்தா பேர் வள்ளியம்மையாச்சு. பிறந்தது யாரு, எங்கள் தாயார் பிறந்தது விரையாச்சலை, மூணாப்பள்ளான வீட்டில் பிறந்தவங்க. எங்கள் தாயார் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களும் ரொம்ப நல்லவங்க. எங்கள் அப்பச்சி இப்படி, நான் வந்து எஸ்எல்சியில் ஃபெயிலாக போனேன். ஃபெயிலாக போயிட்டு எப்போவும் ராத்திரியில் ஒரு அஞ்சு தோசை சாப்பிடுவேன். அன்னைக்கு ஃபெயிலான அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயிற்சி, எங்கள் அத்தா எட்டு தோசை ஊட்டிவிட்டுருச்சு. ஊட்டிவிட்டு எங்கள் அப்பச்சிட்டு போய் சொல்லுது, தம்பி நல்லா தான் படித்தேன், என்னமோ ஃபெயிலாக்கி விட்டாங்க, அதனால் சாப்பிட மாட்டோம்னு ஒரு மாதிரியாக இருக்காங்க. அவன் ஏன் சாப்பிட மாட்டோங்கிற, நல்லா சாப்பிட சொல்லு, எஸ்எல்சி நாலு அட்டம் எழுதலாம், இன்னும் மூணு இருக்கு, ஒண்ணு போனா என்ன அப்படின்ட்டாங்க, தைரியம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்டர்மீடியட் படித்தேன். படித்து முடிச்சுட்டு நான் ஒரு பாட்டு எழுதவே இல்லை, எனக்கு தெரியும் ஃபெயில் ஆகிடுறதுன்றது. அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க. அப்புறம் வந்து வேண்டாம்ப்பா மலையாவுக்கு போ, நம்ம கடையை பார்த்து கேட்டாங்க. நான் இல்லை படிப்பேன்னு, இல்லை இல்லை நீ போய் பார்த்துக்க, நம்ம கடையை எல்லாருக்கும் பிரிச்சாச்சு, நீ நமக்கு எனக்கு 19 வயசு, நீயே என்னை கூட்டிகிட்டு போய் மலையாவில் உட்கார வச்சு கடையை என் பொறுப்பில் ஒப்படைச்சு விட்டு அவங்க வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டேன் நான் கிட்டத்தட்ட எங்களுக்கு உள்ள அந்த ரப்பர் எஸ்டேட் அது இது பூரா நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2-3 கணக்கு பிள்ளைய வச்சு எங்கள் அம்மா மகனை போகிறலாம் கொடுத்து அங்கே மலையாவில் இருந்து எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து பல பிஸ்னஸ்கள்லாம் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிற போது பின்னாலே எங்கள் அப்பச்சிக்கு அப்புறம்தான் இந்த சினிமா தியேட்டரை சென்னையில் கட்டினேன். அது கட்டுற போது இந்த கமலான்னா இது யார் பேருனா என்னுடைய மனைவி பேர், என் மனைவி பேர் கமலா. அந்த நேம்லேயே நான் அதை கட்டினேன் தேட்டரை. என் மனைவியே ரொம்ப நல்லவ, என்னுடைய நலனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு தெரிஞ்ச உலகமே நானே என் பையன் மூணு பேரும் தான், அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதுதான் உலகங்கிறது, இந்த நாங்கள் 4 பேர் தான், அதை பார்த்துக்கிட்டு இருப்பாள். அதனால் அவள் பேரில் கட்டினேன். அவள் பிறந்தது குளிபுரம். எங்கள் ஆச்சாலும் வைரவன் கோயில், என் மனைவியும் வைரவன் கோயில், நான் நேமன் கோயில் வந்து. அப்புறம் வந்து எனக்கு ஒரு என் பிள்ளைகள் வந்து மூத்த பையன் பேர் வள்ளியப்பன். அவர் நல்லா படிச்சுட்டு அமெரிக்காவில் 17 வருஷம் இருந்தார், இப்போ இங்கே வந்து இருக்கார். என் பேரன் அவனுக்கு பிறந்த பையன் ஒருத்தன் வந்து இப்போ டாக்டர் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐசபெல்லாவில், அமெரிக்கா போகிறாப்ப. அடுத்தது 2வது பையன் நாகப்பன்னு பேர், எங்கள் அப்பாச்சி பேர் வச்சேன். அவர் வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்ல ரொம்ப நல்லா இருக்கார். 3வது பையன் பேர் கணேஷ், அவர் இங்கே தான் இருக்கார். அவர் அவன் ரொம்ப அளவோட கரெக்டாக அவனுக்கு கொடுத்த டியூட்டியை அவன் பார்ப்பான். அவனுக்கு வந்து இந்த அகலக்கால் வைக்க தெரியாது, கடலில் கையெழுத்து போட மாட்டேன், அவன் ஒரு பாலிசி. ஆக எனக்கு பையங்களால் எந்த சிரமமும் கிடையாது, சந்தோஷம்தான். என்னாலே அவங்களுக்கு சிரமம் கிடையாது, அவங்களால எனக்கு சிரமம் கிடையாது. வந்து இந்த தேட்டரு கட்டது என்னன்னா, நான் வந்து ஒரு எங்கள் அப்பச்சி அட்வைஸ் படி நான் கேம்பிளிங்க்கு போக விரும்புறதில்லை. இப்போ சினிமா தொழிலில் படம் எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் ஃபைனான்ஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட கேம்பிளிங் தான். ஒரு கால் வருமானம் கூடவும் வரலாம், குறையவும் குறையலாம். நான் இந்த கேம்பிளிங் போக விரும்பாதனால தியேட்டரை சூஸ் பண்ணேன் இந்த லைனில். அது என்னன்னு கேட்டால், நமக்கு என்னதான் வருமானம் கூட குறைச்சி வந்தாலும் கிரவுண்டு நம்மளை தூக்கி விட்டு. நான் அன்னைக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் அது என்ன விலைக்கு கிரவுண்டு வாங்கினேனோ அதை போல் எத்தனையோ பங்கு ஏறிச்சு. அதனால எனக்கு அது நல்ல லாபம் கிடைச்சிது. திரும்ப வந்து இப்போ இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டில் ஒரு தியேட்டர் தான் நான் கட்டினேன். கட்டிக்கிட்டு இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் இடிச்சு விட்டு 2 தியேட்டரை கட்டினேன். அதனால நான் வேறு கமலா விமலாவெல்லாம் வைக்கலை, ஒரே கமலாவில் ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2. அதுதான் ஓப்பனிங்கிலோட விளையாட்டாக இவர் சொன்னார், கமலாசன் சொன்னார், இவருக்கு தேட்டருக்கு ஒய்ஃபு ஒன்று தான் தேட்டரு தான் ரெண்டுன்னு. அது வெரி, அது எனக்கு குடும்பம் நல்ல இனிமையாக போயிட்டுருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேர் என்னன்னா, மீனாட்சி கோயிலில் 9 ஆண்டு காலம் நான் வந்து அறங்காவலர் குழு தலைவராக 3 ஆண்டும் தக்காருன்னு நான் ஒரு தனி ஆளாக 6 ஆண்டு இருந்தேன் எம்ஜிஆர் பீரியடில். அவர் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்து வச்சுருக்கார். அது எனக்கு ஒரு நிறைவான பதவி. எனக்கு வேற இதுக்கு மேலே ஒரு பதவி ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. 9 ஆண்டு மதுரை மீனாட்சியிட்ட சேவை
பண்ண,
அது வந்து வாரியார் சாமியுடைய ஸ்டூடெண்ட் தான். வாரியார் சாமிகிட்ட நான் ஒரு 25 வருஷம் அவர் பின்னாலே தெரிஞ்சது. அதனால் அவர்கிட்ட ஏதாவது எனக்கு கோயிலில் சந்தேகம், ஒரு ஆலோசனை கேட்குறேன்னா அவர்கிட்ட தான் போவேன். அவர் எனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவார். அப்போ தான் கடைசியாக நான் அந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்த உடனே மீனாட்சி மைந்தன் அவர் கொடுத்த பட்டம்தான். அதுக்கு நான் தகுதியாக நடந்துக்கணுமே தவிர தகுதின்னு நான் சொல்ல மாட்டேன். அது பெரியவர் கொடுத்தது, அவர் கொடுத்தது தான் அந்த பட்டம். நான் அங்கே இருக்கையில் தான் பல பேரை பழகிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. 9 ஆண்டு காலமே எனக்கு பொற்காலம். அது மாதிரி இனிமே அமையவே அமையாது எனக்கு. இதுல நேமங்கோயில்ல வந்து கும்பாஷிக்க வேண்டிய தலைவராக இருந்து ஒரு கும்பாஷயத்தை நான் நடத்தினேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல சுப்பிரமணியர் கோயில் நகரத்தார் கட்டியிருக்காங்க, அது ஒரு தடவை நான் தலைவராக இருந்து அந்த கும்பாஷயத்தை பண்ணேன். மூவாறுல எங்களுக்கு இடம் மலேசியாவில், அதுல இங்க வந்து ஒரு சங்கம் ஒன்று வச்சிருக்கோம். அதுல 30 ஆண்டு காலம் அண்ணன் போஸ்டா நான் தான் என்னை தலைவராக வச்சிருக்காங்க. அது வந்து 30 லட்சம் ரூபா இங்கிருந்து வந்து இருந்துச்சு. அதை என் காலத்தில் 5.5 கோடி ரூபாய் ஆக்கி அதில் வர்ற வட்டியில் வச்சு கல்யாணங்களுக்கும் படிப்புக்கு நாங்கள் கொடுத்து அந்த உதவியை பண்ணுறோம். இப்போ கூட 10ஆம் தேதி அந்த கல்வி நிதி உதவி வழங்குறோம், 30 லட்சம் ரூபா வழங்குறோம். அது எல்லாம் இந்த மாரி ஒரு நல்ல காரியங்களில் நான் ஈடுபட்டு ரொம்ப, நான் பிஸ்னஸை பற்றி இப்போ நான் ரொம்ப ஈடுபடுறதில்ல, என் பையங்க தான் பார்க்குறாங்க. நான் இந்த மாரி ஒரு பொது காரியங்களில் ஈடுபடுறேன். இப்போ கூட எங்கள் ஐயாவுக்கு செலவு வைக்கிறேன், ஏன்னா எங்களை வந்து ஒரு சாப்பாட்டுக்கு சிரமப்பட்ட குடும்பத்தை அவங்களுடைய முயற்சியில் தான் இன்னைக்கு இந்த அளவில் இருக்கான். அதனால அப்துல் கலாமே நான் பழைய ஜனாதிபதியை கூப்பிட்டுருக்கேன், அவர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, வருவார். எல்லா நேரத்தாலும் வரலாங்கிறார், வரணும். வந்து என்ன ஆசீர்வதிக்கணும், எங்க ஐயாவை தெரிவிக்கணும். அவங்க எங்க ஐயா என்ன பண்ணுவாங்களாம், அவளுக்கு உடல் நலம் இல்லைன்னா நேராக ராங்கியத்துக்கு வருவாங்களாம். அவங்க கெட்ட பிள்ளையார் கோயில நூற்றி ஒரு கே தேங்காய் உடைப்பாங்களாம், உடைச்சிட்டு ஒரு 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவாங்களாம். அன்னதானம்னா பெரிய என்ன, ஒரு 16 வகை வச்செல்லாம் இல்லை, ஒரு சாதத்தை வடித்து மோரை ஊற்றி ஒரு ஊறுகாயை வச்சு ஒரு கூட்டை வச்சு ஒரு குழம்பு எல்லா காய்கறியும் போட்டு வச்சு எப்போ முடியலைன்னாலும் சொல்லிவிட்டு வெளியே பேர் வர்றாருன்னா இந்த எல்லாருக்கும் அது சாப்பாடு நடக்கும். அதனால எங்கள் ஊரில் ஓட்டு போடுற போது என்னை வந்து கேட்பாங்க, யாருக்கு போடுறதுன்னு. நான் வந்து நல்லவங்களை பஸ் போடுங்கன்னு சொல்லி என்ன.
உங்க ஐயாவை பெருமைப்படுத்துற வகையில என்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க?
எங்க ஐயாவை பெருமைப்படுத்துறதுக்கா அவங்களுக்கு ஒரு செலவு வைக்கிறேன். அப்பதான் அவர் பழைய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் வந்து அதை திறந்து வைக்கிறது கேட்டிருக்கேன், வர்றேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. வேற மற்றதெல்லாம் இனிமே தான் நான் கூப்பிடணும். அது அவங்க வந்து சிலையை திறக்கிறதுல நான் நலத்திட்ட உதவிகளை பண்றேன் இருக்காரு. டாக்டர் ஏசிஎம்ஐ தான் நான் சிலையை திறக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன், வர்றேன்னு இருக்காங்க. நான் மற்ற எல்லாரையும் இது பண்ணிட்டு மெடிக்கல் கேம்ப்பு, அதாவது ஒரு 2000-3000 ஏழைகளுக்காக நான் சேலையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், வேஷ்டி கொடுக்குறேன், சட்டை கொடுக்குறேன், சாமி படங்கள் கொடுக்குறேன். ஒரு 1 கோடி ரூபா ட்ரஸ்ட் எடுத்து வைக்கிறதுக்கு அன்னைக்கு கலாம் ஐயாட்ட வந்து 25 லட்சம் ரூபா முதல் செக்காக கொடுக்குறாரு எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு. அது போக அன்னைக்கு 7 பிள்ளைகளுக்கு படிப்புக்கெல்லாம் நிதி உதவி கொடுக்குறேன். இப்படி பல இதாக என்னுடைய திட்டம் நிறைய, அதுகளை எல்லாம் சொல்லப்படாதுன்னா பெரு தற்பெருமையாக போயிடாது. ஏழைகளுக்கு எங்கள் ஐயா வந்து ஏழைகளை வாழ வைக்கணும்னு நினைச்சதுனால அவங்களுடைய எண்ணத்துக்கு தான் இந்த சிலை வச்சு அதுக்கு உயிர் வரும். நீங்க அந்த அவங்க எண்ணப்படி நடந்தோம்னா அது சிலை இல்லை, அவங்களே வந்து அது உயிரோட்டம் உள்ள சிலையா வந்துடுறாங்க. அவங்க எண்ணத்துக்கு மாறுபாடானால் தான் அங்கே உயிர் வராது. இதைத்தான் நம்ம வந்து படைக்கிறதுன்னு சொல்றோம். படைக்கிறதுங்கிறது அவங்க கெட்ட வேஷ்டியா அது இதுகளை வச்சு படைச்சோம்னா அங்கே வந்து அவங்க இருக்காருன்னு அர்த்தம். ஆமா, அது இப்ப வந்து இதை நான் பண்ணேன்னா எனக்கு எங்க ஐயாவே வந்து அருள் பாலிப்பாங்கிறத என்னுடைய எண்ணம். அருள் பாலிக்கிறதுனா அவங்க என்னப்படியில நான் நடக்கணும், அதைத்தான் இப்ப செய்ய போறேன்.
உங்க அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு நீங்க என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வரீங்க?
அதாவது எங்க சினிமா தியேட்டர்ல அவங்க உழைப்புல தான் நமக்கு வருமானம் வருது. அந்த முறையில பாக்குற போது எங்க தியேட்டர்ல வந்து தமிழ்நாட்டில் நான் பெருமையாக சொல்லிக்க விரும்பலை, மற்றவங்களும் செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் என்கிட்ட வந்து 100 பேர் தியேட்டரில் வேலை பார்க்குறாங்க. மதிய உணவு இரவு உணவு எல்லாருக்கும் கொடுக்குறேன். தினசரி நீங்கள் வெளியில் போய் நம்ம இது பண்ணுறதை விட நம்மளுடைய தொழிலாளிகளுக்கு கொடுத்தா அவங்க குடும்பம் நல்லா வாழ்த்துனா உழைச்சா நம்ம நல்லா இருப்போம். அதை செய்கிறேன். வர வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா அவங்களுக்கு கல்வி நிதி உதவின்னு 5 அல்லது அதுக்கு மேலே தான் நான் வந்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்குறேன். ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். அது போக வருஷத்துக்கு யூனிஃபார்ம் எல்லாம் 2 செட்டு பூட்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு எல்லா உதவிகளும் நான் கல்யாணம் அது இது நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நான் வந்து அவங்கள ஒரு குடும்பமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து என் பிள்ளைகள் எப்படியோ அந்தமாரி என்னுடைய நிறுவனத்தில் இருக்க என்னுடைய பணியாளர்கள். நீங்கள் நான் போகலைன்னா என்னை காணிமேன்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, 10 நாள் போகலைன்னா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க என் பேரில் பிரியமாகும். நான் எனக்கு அவங்கள 10 நாள் பார்க்கலைன்னா ஏதோ புள்ள ஊட்டிகளை பார்க்கற மாரி நானும் தியேட்டருக்கு போயிடுவேன். அந்த அளவில் தான் வச்சிருக்கேன்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மதுரையில நீங்க தான் செலவச்சீங்க, அவருடன் பழகிய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அண்ணன் சிவாஜி கணேசன் உலகத்திலேயே ஒரு பெரிய நடிகர். அவரை வந்து நான் 1958 ஒரு தடவை மதுரையில் அவருடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்துட்டு அடுத்து 3வது நாள் இங்கே சென்னையில் இருந்தது. செல்ஃப் ட்ரெயினில் சென்னைக்கு வந்துட்டு அப்படியே எனக்கு அப்படியே கட்டபொம்மனே பார்த்த மாதிரி இருந்தது. அது நான் தியேட்டர் கேட்டதுக்கு எதுவும் அது கூட ஒரு காரணம், அவரோடையெல்லாம் பழகணும் வைக்கணுங்கிற ஒரு ஆசையில். அதுலேருந்து அப்புறம் நான் இங்கே தியேட்டர் கட்டுற போது 72 எனக்கும் அவருக்கு ஒரு பழக்கம் வந்தது. கடைசி வரையே அவர் இருக்கும் வரையில் எனக்கு நண்பராக அவருக்கு நண்பராக நான் இருந்தேன். அதனால வந்து நாங்கள் அந்த பக்கம் எங்கே வந்தாலும் மீட்டிங் கல்யாணம் அது எல்லாத்துக்கும் என்ன தான் கூட்டிகிட்டு போவார், நான் போய் பேசுவோம் ரெண்டு பேரும், அவ்வளவு நெருக்கமாக இருந்தோம். அவர் கடைசியாக நான் ஆஸ்பத்திரியில் அவர் இருக்க போது 1 நான் தான் அவரோட இருந்தேன். அப்புறம் அவருக்கு மதுரையில் நான் ஒரு செலை வச்சேன். ரொம்ப அவர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு மனிதரை பார்க்கறது அறிவு, நடிப்பிலே அவருக்கு இணையாக ஒருத்தரை உலகத்திலே சொல்ல முடியாது. இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போகிறதும் இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பானவர். மதுரையில் என் சொந்த செலவில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சு.
சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்தி சொல்லுங்களேன்.
சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதாவது நம்ம சில பேர் தெய்வங்களை போய் நம்ம தேடி போய் வணங்குறோம், சில தெய்வங்கள் சில பேரை ஒரு ஒரு அருள் பாலிக்கும். அதுல எம்ஜிஆர் ஒன்று, சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒன்று. நீங்க வந்து பக்தியை வந்து எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாத போது அவரை நல்லா உடல் நலம் பெறணும்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி, அதாவது சுயமரியாதை கட்சியில் இருந்தவங்க பூரா அங்க பிரதட்சணம் பண்ணாங்க, நான் மீனாட்சி கோயிலில் இருந்தேன் பார்த்தேன். அதேமாரி இப்போ ரஜினி சார் வந்து உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவ்வளோ பேர் முட்டை போடுறதும் போகிறதும் கோயிலுக்கு போகிறதும் அவருக்காக வேண்டி, அது வேண்டுதல் பலிக்குங்கிறதுல தான் அவர் திரும்புவாரா திரும்ப மாட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது கூட முன்ன இருந்ததை விட நல்ல முறையில் அவர் திரும்பி வந்திருக்கார். அந்தமாரி தெய்வத்தினுடைய அருள் அவருக்கெல்லாம் உண்டு. அதனால தான் நீங்கள் வந்து சின்ன பிள்ளையை ரசிக்குது, பெரியால ரசிக்கிறாங்க அவரை. இன்னைக்கு அவருடைய படங்கள் அவர் பேரை சொன்னாலே ஓடுது. எங்கள் தியேட்டரில் பல படம் 100 கடந்து ஓடி பரிசெல்லாம் வாங்கியிருக்கு. நான் எனக்கு அவருக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிறேன், ஒரு சம்பவத்தை. ஒரு தடவை மதுரையில் அவருடைய படம் 100 ஓடிச்சு, சரஸ்வதி தியேட்டரில் விழா. அதுக்கு வந்து என்னத்தான் தலைமை தாங்க சொல்லியிருந்தாங்க, ஏன்னா இங்கே பிரச்சனையெல்லாம் பண்ணேன்னா மீனாட்சி கோயில் சேர்மனை கூப்பிடுன்றவாங்க. அதனால நான் அவரும் ஒரு காரில் அந்த தியேட்டருக்கு போகிறோம். போகிறபோது ரெண்டு பேரும் ஒன்றாத்தான் போகிறோம், வரிசையாக கார்கள்லாம் வருது, பயங்கர கூட்டம். இங்கே கூட்டம்னோடனே அவரை கட்டி தூக்கணுங்கிறதுக்காக காரில் வந்து 2 ஆள் நிற்கிறாங்க. பேக் சைட்டில் எந்த சைடில் இருக்காருங்கிறது தெரியல, லெஃப்ட் சைடில் அவர் இருக்கார். இருந்தோன்னே அங்கிட்டு இருந்தால் அப்படியே டோரை திறந்து அவரை தூக்கிக்கிட்டே போயிட்டேன் ஸ்டேஜுக்கு. ரைட் சைடில் நான் இருக்கேன், இவனுக்கு கிடைக்கல ரஜினி, அதுக்காக என்னை தூக்கி அப்படி எரிஞ்சிட்டாங்க. அவரை தூக்கிட்டு போட்டு என்ன எரிய வேண்டாம், எரிஞ்சால் நான் போய் ஒரு கிழவி மடியில் போய் விழுந்துட்டேன். அது எப்படி விழுந்தோடனே கிழவி தெரியுமான்னு கேட்கக்கூடாது. விழுந்தோடனே சரி ஏதோ தாய் குளம்ட்டு அம்மா நானா விழுகலாம் அவங்களா தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு ஆண்மகன் விழுந்துட்டானேன்னு அதுக்கு இல்லை, விழுந்ததுதான் விழுந்தேன், அந்த ரஜினி தம்பி விழுந்திருக்க கூடாது, இவன் வந்து விழுகிறான் அப்படின்னு தான். சரி இதுவே வந்து அங்கே தலைமை பதவி யாரும் எடுத்துக்கிட்டா போச்சுட்டு வேகமாக ஓடினேன். அங்கே போய் ரெண்டு பேரும் பேசினா பேசிக்கிட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம இனிமேல் தெல்லாம் தாங்க மாட்டோம்ட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 கழிச்சு ஒருத்தர் ஓடியாந்தார், இந்த கையை கொடுக்க ஒரு முத்தம் கொடுக்கணும் முத்தம் கொடுக்கணுன்னாரு. சரி இன்னும் ரைட் ஹேண்டை கொடுத்தேன், இல்லை லெஃப்ட் ஹேண்டை கொடுங்கன்னு. சரி ரெண்டு நம்ம உடம்புலன்னு இருக்குது அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்டை கொடுத்தேன். 10 முத்தம் கொடுத்தாரு. அதோட விட்டுருக்கலாம், நல்லா பேசிட்டேன், அதுக்காக முத்தம் கொடுக்குற நினைச்சி சும்மா இருந்திருக்கலாம், என் வாய் இருக்காது. நான் கேட்டேன், இது ஏங்க என்னுடைய ரைட் ஹேண்டை வேண்டாம்ட்டு லெஃப்ட் ஹேண்டை கேட்டீங்கன்னு. நான் இந்த ரஜினி சாரை முத்தம் கொடுப்போம்னு வந்தேன், கிட்டத்திலே விடமாட்டேன்ட்டாங்க, நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். அப்புறம் பார்த்தேன் இந்த மேடையில் இருக்கையில் சேருக்கு பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டாக ரைட் ஹேண்டை ஒரு 10 பட்டுருச்சு, அதனால அது கைப்பட்ட இடத்துலையாவது முத்தம் கொடுப்போம். அப்போ ஜனங்கள் என்ன கிரேஸ் பாருங்க அது அப்படின்னு ஒன்று. நான் சொன்னேன் இந்த சேர்ல தான் அவர் இருந்தாரு, நான் வாடகை தந்துடுறேன், இன்னொரு 100 தடவை முத்தம் கொடுத்துட்டு போனோம். அதுக்கே அவன் தயாரா
இருந்தார்.
ரசிகர்கள் அப்படி இருக்காங்க, அவர் ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறார். அவர் யாரையும் விரோதம் பாராட்டுறது, வர வர ரொம்ப பக்குவம் ஆயிட்டார். இப்ப அவர் தலைவர் ராம்தாஸா அந்த கட்சி தலைவர் பாமக, இவர் பிலிம் சுருள் எல்லாம் போட்டு எரிச்சார். இவர் என்ன பண்ணார், அவர் மக கல்யாணத்துக்கு நேர வீட்டுக்கு போய் பேப்பர் கொடுத்தார், அழைப்பு கொடுத்தார். அந்த மாதிரி யாரையும் விரோதியா நினைக்கிற அந்த பக்குவத்தை எல்லாம் விரோதியா நினைக்கிற பக்குவத்தை கடந்து மேல போயிட்டார். அந்த மாதிரி அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு இவ்வளவு ஒரு இது இருக்கு. அவர் ராகவேந்திரர், பாபா குகை எல்லாம் வந்து அவர் ஒரு இறைவனை இவர் விரும்புற அளவுக்கு கொண்டாந்துட்டார். இவர் விரும்புறாருங்கிறத விட இறைவன் இவரை விரும்புறாருங்கிறது தான் உண்மை. அதனாலதான் இந்த இது இருக்கு.
ரொம்ப வருஷமா சினிமா துறையில இருக்கீங்க, இதுவரைக்கும் நாங்க நீங்க படங்கள்ல வந்து பார்த்தது இல்ல. இப்போ சமீபத்துல வந்த தூங்கா நகரம்ங்கிற படத்துல நடிச்சதை பார்த்தோம், அதனுடைய காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
அதாவது சிவாஜி சார் என்ன வந்து, அவரு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போது என்ன வந்து, நீ வாயா என்னோட ஒரு 4 சீன்ல வா படத்துல அப்படின்னு சொல்லுவாரு. இருங்க, ஆமா அப்ப நான் சொல்றது இல்ல கேட்டுக்கிட்டு சொல்லு. யார கேட்க போறேன், வீட்டுல என் ஒய்ஃபை தான் கேட்கணும். என்ன கேட்க போறேன், இல்ல நடிக்கிறதுக்கு அவ அனுமதிக்கிறாளான்னு கேட்கணும். சரின்ட்டு வந்து வீட்டுல கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து உங்களை தியேட்டர் தான் கட்டலாம், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. நீ நடிச்சு கிடிச்சு அப்புறம் போய் அப்படி சினிமாக்காரனா போய் ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டேன்னா எங்க நிலைமை எல்லாம் என்ன ஆகுறதுன்னு கேட்டா, நான் வந்து சொன்னேன், அண்ணன் என் ஒய்ஃப் ஒத்துக்கல, அதனால நான் அவன் மூஞ்சிக்கெல்லாம் நான் கூப்பிட்டேன் பாரு அப்படின்னு வேடிக்கையா சொன்னாரு. அதுலேருந்து நான் போறதில்லை. இப்போ இந்த கௌரவங்கிறது என்னுடைய ரொம்ப கால நண்பர், இந்த டைரக்டர், அவங்க அப்பா அவரெல்லாம் மதுரைக்காரர். அவர் என்ன வந்து ஒரு சீன் செய்யணும், நீங்க ஒரு கேரக்டர் பண்ணார். இதுங்க கேட்டுக்கணும், யாரை கேட்குறீங்க, என் ஒய்ஃபை தான் கேட்குறேன் வந்து கேட்டேன். அவர் சொன்னா தாராளமா போங்க, இப்பதான் உங்களால் நடக்கவே முடியலையே, அதனால இப்ப சின்ன உடல்லாம் செத்தப்பட மாட்டீங்க, அதனால நீங்க நடிங்க என்ன. சரி, நமக்கு ஒரு ஆசை ஒரு படத்துலயாவது வந்துட்டு வர்றோம்னு அதுல நடிச்சேன். அப்ப வந்து அவன் இன்னொன்னு சொன்னா, நடிங்கன்னு சொன்னதோட பையனையும் கூட கூட்டிக்கிட்டு போயிருங்க, கீழே எல்லாம் விழுந்துற அப்ப பிடிச்சிக்க. அந்த மனைவி அனுமதியோட நடிச்சு ஒரே படம் தான். அதுக்கப்புறம் யாரோ கேட்டாங்க, இல்ல அதையும் நான் நடிச்சு பார்த்துட்டேன்னு நடிச்சிட்டேன்.
வாரியர் சுவாமிகளுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
19 வயசுல சிங்கப்பூர்ல இருக்கும் போது சாமி வந்தாங்க. அவருடைய பேச்ச அப்ப வந்து குடிகொண்டம் சொக்கலிங்க செட்டியார்னு இங்க ட்ரஸ்டியா இருந்தாங்க. அவங்க என்னை கூட்டிக் கொண்டே ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க. பின்னாலே இருந்து கேட்டு அதிலிருந்து அவருடைய பேச்சில் நான் வந்து தன்னால் என்னை அறியாமல் மனசை பறி கொடுத்து எங்கே போனாலும் அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கோயிலில் இருக்க போது மீனாட்சி கோயிலில் இருக்கையில் எதா இருந்தாலும் திருத்தம் பண்ணுறதுன்னா அவருடைய ஆலோசனையை கேட்டு தான் நான் பண்ணுவேன். இப்படி இருந்தேன். நான் வந்து மீனாட்சி கோயிலில் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை ஆரம் வீரப்பன் வந்து என்னை அவர் தான் கோயிலில் திரு வீரப்பன் அவர்கள் தான் என்ன கோயிலில் உடனே நியமித்தாங்க. அப்போ வந்து ஒரு நாள் இன்னைக்கு சாமி வாரியார் சாமி கூட்டம் இருக்குது, வாங்க ரெண்டு பேரும் போவோம், நீங்களே பேசுங்கன்றார். சரின்ட்டு வந்தேன். வந்தோன்னே முதல்ல என்னை பேச சொன்னார். நான் என்ன ஆரம்பித்தேன்னா, நான் காரில் வரையில் என்னுடைய நண்பர் கேட்டார், வாரியார் சாமி என்ன ஜாதின்னு. நான் மேடையிலே வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னேன். பார்த்தாரு என்ன கோபமா, வீரப்பன் சார் என்னடா வந்து உள்ளவே நாட்டில் ஜாதி பிரச்சனை தலைவரிச்சு ஆடுது, இவனை தான் இந்த கோயிலுக்கு சேர்மனாக போடுறதா இருக்கான், இங்கேயும் கொண்டாந்து ஜாதியை கிளப்பிடுவான் போல இருக்கு. தெரியாமல் அவனை யோசிச்சிட்டோமோன்னு ஒரு கணா கோபமாக பார்த்தார். அவர் பக்கம் திரும்பாமல் நான் பேசினேன். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை இடைச்சாதின்னு சொல்லுவோம். அது என்ன காரணம், சில பேர் சொல்லுவாங்கன்னா அவர் இடையர் குலத்தில் பிறந்தார், வளர்ந்தார், வெண்ணை தேடி திருடு வெண்ணையை திருடி தின்னார், அதனால இடைச்சாதியும். அது இல்லை, அவர் வந்து தெய்வம், மனிதனாக பிறந்தார், நம்மளை எல்லாம் நெறிப்படுத்தினார் அப்படிங்கிற போது அவர் தெய்வமா மனிதனான்னா, அவர் தெய்வமும் இல்லை மனிதனும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்ததால் அவரை இடைச்சாதின்னான். ஆனா வாரியர் சாமி எப்படின்னா மனிதனாக பிறந்தார், தினசரி 3 கூட்டங்களில் பேசி நம்மளை நெறிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, அவர் தெய்வ நிலைக்கு உயர்றார். அவரு கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்திலிருந்து மனித நிலைக்கு வந்து நம்மளை நெறிப்படுத்தினாரு, இவரு மனிதனாக பிறந்து தெய்வ நிலைக்கு போய் நெறிப்படுத்துறாரு. இவர் தெய்வமானா தெய்வமும் இல்லை, மனிதனானா மனிதனும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நின்றதால் இவரையும் நான் இடைச்சாதின்னு தான் சொல்றேன். சாமியை குளிங்கிச்சிருக்க வீரப்பனும் கைதட்டிட்டார், வீரப்பன் அவர்களும் கைதட்டிட்டார். அதனால அதிலிருந்து எதா இருந்தாலும் அவரை கேட்காம நான் பண்றதில்லை. இன்னொரு செய்தி அவரை பற்றி சொல்லணும்னா, மதுரைக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு கூட்டியாந்து அந்த என்னுடைய பூஜை ரூம்ல இருந்து கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு போவாங்க. அப்போ ஒரு சுயமரியாதைக்காரர் என்னை கேட்டாரு, நீ இந்த வாரியார் சாமியை வீட்டுக்கு கூட்டியாந்தே உனக்கு என்ன கிடைச்சது, இன்னைக்கு லாபம் என்னன்னாரு. லாப நஷ்டம் பார்க்கறதுக்கு நான் தொழில் வச்சிருக்கேன், அவரை கூட்டியாடுறது மன அமைதி. என்ன மன அமைதி உனக்கு கிடைக்குதுன்னாரு. அது ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பாதங்கள்லாம் படாத இடத்துல எல்லாம் படுது, ஆனால் சாமியினுடைய பாதங்களோ பல்லாயிரக்கணக்கான கோயிலில் பட்ட பாதம். என் வீட்டில் அந்த பாதம் படையில என் வீடு புனிதம் அடையுது, அதனால அது வந்து அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அந்த பாதம் பட்டதை நான் புண்ணியமாக நினைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவர் லண்டன்லேருந்து வர்றாரு. விமானத்தில் வரையில் நான் இடைச்சாதின்னு சொல்கிற மாதிரி கீழையும் போகாமல் ஒரு உயிர், மேலேயும் போகாமல் இடைநிலையில் ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு ஃப்ளைட்டில் வரையில். அப்போ வந்து நான் ரிசீவ் பண்ண போயிருக்கேன். பார்த்துட்டு அவரை எடுத்துக்கிட்டு ஓடுறேன் அவருடைய சொந்த ஊர் காங்கேய நல்லூருக்கு போகிறோம். போகிறபோது அங்கே பக்கத்தில் ஒரு அவர் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை பலம் வந்து அவரை அடக்கம் பண்ண போகிறோம். அப்போ வந்து நாலு பேர் அந்த சேரை தூக்கிட்டு அந்த கோயிலை வர வரோம். இந்த நாலு பேர் யாருங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நான் ரொம்ப காலம் அவருடைய மாணவராக இருந்ததுனால இந்த மின்காலை என்ன பிடிக்க சொன்னாங்க. ஒரு காலம் நான் சேரில் வச்சு தூக்குறேன், தூக்குற போது அப்படியே சுற்றி வர்றேன். வர்ற போது அவருடைய கால் வந்து என் முதுகில், ஏன்னா உட்கார வச்சுல சேரில் தூக்குறோம், அப்போ வந்து அந்த முதுகில் பட்டுக்கினே வரும். பட்டுக்கின வரையில் நான் என்ன நினச்சேன், நீங்கள் சாமி இருக்கையில் உங்கள் பாதம் என் வீட்டில் படன்னு நினச்சேன். நீங்கள் இறைவனோடு ஐக்கியமானதுக்கப்புறமும் உங்கள் பாதம் என் முதுகில் படுதுன்னா நீ பயப்படாதே, நான் இருக்கேன் உனக்கு எப்போவும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு நினச்சேன். அந்தமாரி அந்த சாமியினுடைய அருள் எனக்கு என்றைக்குமே கிடைக்காது.
உங்களோட பல வேலைகளுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி நகரத்தார் gateway.com இணையதளத்திற்கு பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, பேட்டியை கேட்டீங்களா? உங்களோட கருத்துக்களை info@naharathargateway.com முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்க. நன்றி.